إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மறுமை நாளின் நிகழ்வுகள் என்ற எங்களுடைய இந்த தொடர் வகுப்பில் சென்ற பாடத்திலும் சில அடையாளங்களை நாம் பார்த்தோம். அதிலே முக்கியமாக கொலைகள் அதிகரிக்கும் என்றொரு அடையாளம், அடுத்ததாக சஹாபாக்களுக்கு மத்தியில் பணங்கள் வழிந்து ஓடும், வறிய ஏழ்மையான நிலையிலே இருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பணம் வசதி படைத்த சஹாபாக்களாக மாறுவார்கள் என்ற ஒரு அடையாளம். அடுத்ததாக பலவிதமான மரணங்கள், ஆட்டுக்கு நோய் பிடிப்பது போன்று மனிதர்களுக்கு நோய் பிடித்து அதிலே பல மரணங்கள் நிகழும் என்பது தொடர்பான ஒரு அடையாளம். அதே போல ஹிஜாஸ் பகுதியிலே ஒரு நெருப்பு தோன்றும், அதன் மூலமாக பசரா பகுதியிலே இருக்கக்கூடிய ஒட்டகங்களின் கழுத்துக்களில் அந்த வெளிச்சம் தெரியும் என்ற அடையாளங்கள், அது நிகழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளங்களாக நாங்கள் பார்த்தோம். இன்றும் ஒரு சில அடையாளங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது மார்க்க அறிவு குறையும் என்ற ஒரு அடையாளம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 6808வது இலக்கத்திலே நாங்கள் இதனை பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், லா தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் ஏற்படாது. வைமா கால், அல்லது மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளின் அடையாளங்களில் என்றும் உள்ளது, அன் யுர்ஃபால் இல்ம், அறிவு உயர்த்தப்படும், வயல்ஹரல் ஜஹல், அறிவீனம் மடமைத்தனம் வெளிப்படும். இன்னொரு இடத்தில் வயஸ்புத்தல் ஜஹல், மடமைத்தனம் அது தரித்து நிற்க அறிவு உயர்ந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுவும் மறுமை நாளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை பார்க்கின்ற நேரத்திலும் இதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு என்று சொன்னதனுடைய விளக்கம் உலக அறிவு கிடையாது. உலக அறிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரவில்லை. அவர்கள் சொல்ல வருவது மார்க்க அறிவு. இந்த மார்க்க அறிவு இல்லாததன் காரணமாக மார்க்க அறிவு இல்லாதவர்கள் அந்த மக்களுடைய தலைவர்களாக மாறுவார்கள். இதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 100வது இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸிலே சொன்னார்கள். அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் இந்த அறிவை அல்லாஹு தஆலா அடியார்களிலிருந்து ஒரே அடியாக பிடுங்க மாட்டான். அவர்களுடைய உள்ளங்களில் அந்த அறிவு இருக்கக்கூடிய நிலையில் அந்த அறிவை மட்டும் அல்லாஹு தஆலா உயர்த்துவது கிடையாது. மாறாக வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகபலில் உலமா, உலமாக்களை அறிவாளிகளை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா இந்த அறிவை கைப்பற்றி விடுவான். ஹத்தா இதா லம் யபக்கி ஆலிமன், எந்தளவென்றால் இறுதியாக எந்த ஒரு ஆலிமும் மீதமாக இருக்க மாட்டார். இத்தகதன் நாசுர் ஊசன் ஜுஹாலன், மனிதர்கள் மடையர்களை தலைவர்களாக ஆக்கி கொண்டிருப்பார்கள். பசுஇலு ஃபாஃப்தௌ, அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுப்பார்கள் அல்லது அதற்கு தீர்ப்பு சொல்வார்கள். பிகைரி இல்மின், எந்த ஒரு அறிவும் இல்லாமல். ஃபபல்லு, இவர்களும் வழிகட்டு விடுவார்கள். வஅலல்லு, யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அறிவு என்பதனுடைய விளக்கம் இந்த ஹதீஸிலே தெளிவாக விளங்குகிறது. எந்த அறிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது குறையும் என்று சொன்னார்கள் என்ற ஒரு விஷயம் இந்த ஹதீஸினூடாக மிக தெளிவாக விளங்குகிறது. இந்த அறிவு குறைந்து குறைந்து இந்த அறிவை கற்ற சிறந்த உலமாக்கள் கைப்பற்றப்பட்டதன் பிறகு மனிதர்கள் மார்க்க அறிவில்லாதவர்களை தலைவர்களாக ஆக்குவார்கள். ஆக்கிவிட்டு அவர்களிடத்திலே வந்து ஒவ்வொரு மசாலாவையும் கொடுத்து ஃபத்வா கேட்பார். ஃபத்வா கேட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு அறிவு இல்லாததன் காரணமாக எனக்கு அறிவில்லை தெரியாது என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்லுவதால் அவர்களுக்கு தரக்குறைவு. என்ன செய்வார்கள் என்றால் தீர்ப்பை கொடுப்பார்கள், அறியாமல் அந்த தீர்ப்பை கொடுப்பார்கள். இதன் விளைவு அவர்களும் வழிகட்டு போய்விடுவார்கள், கேட்கின்ற மக்களையும் வழிகடுத்து விடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மார்க்க அறிவு என்பது மிக மிக குறைவாகத்தான் அது நாடப்படுகிறது. அதிலே ஆர்வம் செலுத்துபவர்கள் மிக குறைவு. ஒரு பாடம், ஒரு வகுப்பு என்றால் கூட பாருங்கள் எத்தனை பேர் எழும்பி செல்கிறார்கள் என்று. இதற்குரிய காரணம் என்ன? இவர்களுக்கு இந்த அறிவினுடைய ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, அதற்குரிய ஒரு தேடல் இவர்களிடத்தில் இல்லை, குறைவு. வளமையாக எழும்பி செல்லக்கூடிய இவர்கள் தான் எழும்பி செல்கிறார்கள். இந்த மாதிரியான பாடங்களுக்கு அவர்கள் இருப்பதில்லை. காரணம், இவர்களுக்கு என்ன, எங்கேயாவது நெருப்பு பிடித்து அதனை அணைப்பதற்கு செல்கிறார்களா, அல்லது மனைவி மக்களை ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு செல்கிறார்களா? இல்லை, போய் அந்த வெளியிலே அல்லது ஏதாவது ஒரு மணலிலே அல்லது ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பது, இவ்வளவுதான் வேறு. எனவே மார்க்க அறிவு விஷயத்திலே நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும். அது யாருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்த ஒரு தக்குவாவுடையவர்களாக இருக்க முடியும். அதிலே கவனஈனம், அதை படிப்பதிலே ஒரு உறுதியில்லாத ஒரு தன்மை, அதிலே ஆர்வம் இல்லாத தன்மை இருந்தால் அவர்களுடைய ஈமானிலே குளறுபடி இருக்கிறது, கோளாறு இருக்கிறது. அத்தகைய அவர்கள் திருந்த வேண்டும். சகோதரர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அவர்களும் இந்த மார்க்க விஷயத்தை தேடுகின்ற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போல பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பு விஷயத்திலும் பார்த்தால் இன்று உலக படிப்புக்குத்தான் மிக முக்கியமான பிரதானமான இடம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் ஆகினால் சரி, அல்லது ஓஎலிலே பாஸ் ஆகினால் சரி, ஏஎலிலே பாஸ் ஆகினால் சரி, மார்க்கும் குரான் ஓத தெரியாவிட்டால் கூட இன்று அந்த அளவு பெரிதாக அதனை கணக்கெடுப்பதாக தெரியவில்லை. எத்தனை துஆக்கள் பிள்ளை பாடமாக்கி இருக்கிறது, மார்க்க விஷயங்களிலே எவ்வளவு அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், இதை பற்றி ஒரு ஆர்வம் குறைவு. இன்றைக்கு ஓதுன பிள்ளைகள் கூட, அதாவது குரான் ஓதக்கூடிய அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், பிள்ளைகள் ஓதுவதற்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை விட பிள்ளைகளுடைய மேலதிகமான உலக கல்வி விஷயத்திலே தான் அதிக ஆர்வம் செலுத்தப்படுகிறது. இதெல்லாம் இந்த மார்க்க அறிவு குறைந்து கொண்டு வருகிறது என்பதற்குரிய அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சரி, மதரசாவிலே கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்விகளை எடுத்துக்கொண்டால் கூட சரியான மார்க்க அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. போய் அந்த மதரசாக்களிலே மதுஹபு கிதாபுகளையும் ஃபிக்ஹு என்ற பெயரிலே சில இமாம்களுடைய கிதாபுகளையும் படித்து முடித்துவிட்டு வந்து ஷாஃபி மதுஹப்படியும் ஹனஃபி மதுஹப்படியும் அல்லது எல்லா மதுஹபினுடைய சட்டத்திட்டங்களையும் மக்களுக்கு கொடுத்து குழப்பிவிட்டு போய்விடுகிறார். ஒருவரிடத்திலே ஒரு மசலாவுக்கு தீர்வு கேட்டால் அவர் சொல்லக்கூடிய பதில் ஷாஃபி மதுஹபிலே இப்படி சொல்கிறார்கள், ஹனஃபி மதுஹபிலே இப்படி சொல்கிறார்கள், அந்த இமாம் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறார், இந்த ஒரு இமாம் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறார், இதுதான் பதில். மக்கள் என்ன செய்வார்கள்? எனவே மதரசாக்கள் என்ற அந்த விடயங்களை எடுத்துக்கொண்டால் கூட அந்த மதரசாக்களில் கூட சரியான அந்த மார்க்க அறிவு குர்ஆன் ஹதீஸ் அறிவு கொடுக்கப்படுவதில்லை. மதரசாவிலே 7 வருஷம் ஓதுவார்கள், அந்த 7 வருடங்களிலே ஹதீஸுக்கென்று வகுப்பு நடத்தப்படுவதை விட ஃபிக்ஹுகளுக்கு தான் வகுப்பு கூடுதலாக நடத்தப்படும், மதுஹப் கிதாபுகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். குர்ஆன் மொழிபெயர்ப்பு அதற்கு தர்ஜுமா அதற்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுவதை விட அவர்கள் வேறு கிதாபுகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார். ஆனால் எங்களுடைய இந்த மதரசாவை பொறுத்தவரையில் அந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்குரிய அரபு அந்த விஷயத்தை நாங்கள் முதலாவது கொடுத்துவிடும். அதற்கு பிறகு எங்களுக்கு வேற எந்த ஒரு இமாமுடைய கிதாபும் தேவையில்லை. எங்களுடைய இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறார். இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? குர்ஆன் வசனங்களை கற்றுக் கொடுப்போம், அடுத்தது ஹதீஸ் கிதாபுகளை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இதுதான் எங்களுடைய மதரசா படிப்பினுடைய திட்டம். ஆனால் ஏனைய மதரசாக்களிலே இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு பதிலாக அவர்கள் இந்த மதுஹபுகள் ஃபிக்ஹுகள் தேவையில்லாத கிதாபுகள் இதனை கொடுத்துவிட்டு அவர்களை வெளியே இறக்கி விடுகிறார்கள். வெளியே இறக்கப்பட்ட உலமாக்கள் வந்து இருந்து கொண்டு அந்த மதுஹப் கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அறிவு என்பது குர்ஆன் ஹதீஸ் அறிவு மாத்திரம்தான். இந்த அறிவிலே நாங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த குர்ஆன் ஹதீஸ் பாட வகுப்புகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் ஹதீஸை பற்றி ஆர்வம் அந்த அறிவு குறைவது என்பது மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்ததாக இந்த மறுமை நாளுடைய இன்னும் ஒரு அடையாளம் இருக்கிறது, மனிதர்களுடைய சம்பாத்தியம் தொடர்பான. இந்த மனிதர்களுடைய சம்பாதிப்பை பொறுத்தவரையில் மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது மனிதர்கள் அதிகமாக சம்பாதிப்பார். ஆனால் சம்பாதிக்கக்கூடியது அது உண்மையிலே ஹலால் தானா அல்லது ஹராம் தானா என்ற ஒரு நிலையை அவர்கள் பார்க்க மாட்டார். இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி 2059வது இலக்கம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாதி அலன்னாஸி ஜமான், பிற்காலத்திலே இந்த மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அஹத மின், ஒரு மனிதர் தான் எங்கிருந்து பணங்களை சுவீகரிக்கிறார் அந்த பணங்களை பெற்றுக்கொள்கிறார் என்பதை பற்றி அவர் பொருட்படுத்தவே மாட்டார். அமினல் ஹலால் அம்மினல் ஹராம், நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணம் உண்மையிலேயே ஹலால் தானா அல்லது இது ஹராம் தானா என்ற எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு இருக்காது. அப்படி ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால், சில விஷயங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி என்று சொல்ல முடியாது, அவர்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அந்த சம்பாதிப்பிலே பல ஹராம்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், எது குடிப்பது ஹராமோ அதனை விற்பதும் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று எத்தனை முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தங்களுடைய கடைகளிலே, வியாபார ஸ்தலங்களிலே இந்த பீடி, சிகரெட், அதே போன்று வைன், இந்த மாதிரியான ஹராமான விஷயங்கள், பொருள்களை அவர்கள் விற்பதை நாங்கள் பார்க்கிறோம். போயிலை, இதெல்லாம் ஹராம். எதனை நாங்கள் பாவிப்பது ஹராமோ அதனை விற்பதும் ஹராம். ஆனால் இந்த மாதிரியான வியாபாரங்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்றன. அதே போல ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால், இந்த ஒரு பொருளை ஒருவருக்கு உடனடியாக கேஷுக்கு கொடுப்பதாக இருந்தால், உடனடி பண பரிமாற்றத்துக்கு கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் ஒரு விலை வைப்பார்கள். அதே பொருளை செக்குக்கு கொடுப்பதாக இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு தவணை அடிப்படையிலே கொடுப்பதாக இருந்தால், அந்த விலையை விட கூடுதலான ஒரு விலையை வைத்து கொடுப்பார். இதுவும் தெளிவான ஒரு ஹராமான ஒரு வியாபாரம். ஆனால் இன்றைக்கு 90% வியாபாரங்கள் இந்த அமைப்பிலே தான் செல்கின்றன. செக்கு ஒரு விலை, உடனடி கேஷுக்கு ஒரு விலை. ஒருவரிடத்தில் சில நேரங்களிலே போய் ஒரு பொருளை விலையை கேட்டால் எல்லாம் ஒரு விலை தான் என்று சொல்வார். கடனுக்கு எடுத்தால் எவ்வளோ, கேஷுக்கு எடுத்தால் எவ்வளோ, எல்லாம் ஒரே விலை தான். கடைசியில் நான் சல்லி எல்லாவற்றையும் உடனே தருகிறேன், எவ்வளோ குறைப்பீர்கள் என்று கேட்டால், இத்தனை ஆயிரம் குறைப்பேன். அதே எடுத்து காட்டுகிறது அவர்களிடத்தில் அந்த விலை அமைப்பு இருக்கிறது என்று. ஆனால் வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டார். ஆனால் தெளிவாக இன்று இந்த வியாபாரம் நடைபெறுகிறது. அதே போன்று இந்த வங்கி பரிமாற்றங்கள், இவைகளிலும் அதிகமான ஹராம்கள் கலந்திருக்கின்றன, வட்டிகள் கலந்திருக்கின்றன. அமானா பேங்க் என்று சொல்கிறார்கள். எது அரபு பெயர் சரியாக இருந்துவிட்டால் மக்களுடைய நினைப்பு முஸ்லிம் வங்கி என்ற ஒரு நினைப்பு. மக்கள் என்ன செய்கிறார்கள், அதிலே போய் வைப்பில் இடுவது, அதிலே காப்புறுதி எடுப்பது, அதிலே ஏதாவது ஒரு விஷயங்களை பரிமாற்றங்கள் செய்வது, சிறு பிள்ளைகளுக்கு சேமிப்பு கணக்குகளை உருவாக்குவது, எல்லாவற்றையும் அதிலே செய்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரபு பெயர், தகாஃபுல், இஜாரா, இப்படி ஒவ்வொரு அரபு பெயர்களை அதற்கு வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய நினைப்பு என்ன, அரபியிலே பெயர் இருந்தால் அது இஸ்லாம், அது இஸ்லாமிய பெயர் என்று நினைத்துக் கொள்கிறார். அரபு பெயரை வைத்திருந்தால் முஸ்லிம் என்று எப்படி நினைக்கிறார்கள், அப்துல்லா முகம்மத் என்று பெயர் இருந்தால் சரி, அவர் முஸ்லிம், அவர் கிறிஸ்டோபருடைய வேலையும் செய்வார், ஒரு சிங்களவருடைய வேலையும் அவர் செய்வார், ஆனால் அப்துல்லா பெயர் இருக்கிறது, முகம்மத் பெயர் இருக்கிறது, அவர் முஸ்லிம், அவ்வளவுதான். அதே போன்று வங்கியினுடைய பெயர் அரபு பெயர், வங்கியினுடைய ஒவ்வொரு செயல்பாடு, ஒவ்வொரு சர்வீஸ்களுக்கு பெயர் அரபு பெயர், இது ஹலால், மக்களுடைய தீர்ப்பு. ஆனால் மிக தெளிவாக அவர்கள் மாட்டுப்பட்டிருக்கிறார். இந்த வங்கி, இந்த அரபு பெயரிலே இயங்கக்கூடிய இந்த வங்கி அவர்களுடைய செயல்பாடுகளிலே வட்டி இருக்கிறது என்பது மிக தெளிவான பல பெயர்களால், இந்த பிரிவுகளிலே உள்ள ஒரு சில உலமாக்கலாயிலேயே நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. எனவே இப்படி பல ஹராமான வியாபாரங்கள், ஹராமான செயல்பாடுகள், அதனுடைய உழைப்புகள், சம்பந்தமான உழைப்புகள் மக்களுக்கு மத்தியிலே அதிகமாகும். மனிதர்கள் சம்பாதிப்பதிலேயே கவனமாக இருப்பார்கள். தாங்கள் எடுப்பது ஹலாலா ஹராமா என்பதிலே எந்த ஒரு கவனத்தையும் செலுத்த மாட்டார்கள். ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக செலவழித்தால் தான் நன்மை. ஹராமாக சம்பாதித்து ஹராமாக செலவழித்தால் அந்த உடம்பு நரகத்துக்கு தான் போகும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார், ஜிஸ்முன் நபத ஃபில் ஹராம் ஃஹிய அவ்லா பின்னார், ஹராமான உணவுகளை உட்கொண்டு ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக வளரக்கூடிய இந்த உடம்பு இருக்கிறது, அது நரகத்திற்கு தான் தகுதி என்று சொன்னார். ஒரு ஹராமான உணவுகளை உட்கொண்டு விட்டு ஹராமான உடுப்புகளை உடுத்தி கொண்டு ஒரு பிரயாணத்திலே ஒரு அவசரமான ஒரு கட்டத்திலே பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி ஹராம் அந்த சம்பாத்தியம் சம்பந்தமாக கடுமையாக இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் பிற்காலத்தில் மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது வரக்கூடிய சமுதாயத்தினர் இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் எந்த ஒரு கவனமும் செலுத்த மாட்டார். எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், உங்களுக்கு ஒன்று இது ஹராமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏன், வமன் வகா ஃபி ஷுபஹாத் வகா ஃபில் ஹராம், யார் இப்படி சந்தேகம் ஒன்று வந்ததற்கு பிறகு அந்த சந்தேகத்திலே விழுந்து விடுகிறார், அவர் ஹராத்திலே விழுந்து விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுவும் மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக அமானிதம், நம்பிக்கை என்பது உயர்த்தப்படும். இதுவும் மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். சஹீஹுல் புகாரியிலே 6496 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கெடுக்கவில்லை. மீண்டும் இரண்டாவது முறை கேட்டார், கணக்கெடுக்கவில்லை. மூன்றாவது முறை கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், இதா துய்யஅதில் அமான ஃபந்தலிரி ஸாஅ, அமானிதம் அந்த அமானத் வீணடிக்கப்பட்டால் மறுமையினாலே நீ எதிர்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உடனே அவர் கேட்டார், கைஃப இல்லாஅதுஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த அமானிதம் எப்படி அது வீணடிக்கப்படும், எப்படி இது பாழாக்கப்படும் என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரிஸா, ஒரு பொறுப்பு அல்லது ஏதாவது ஒரு காரியம் அந்த பொறுப்புக்கோ அந்த காரியத்திற்கோ தகுதி இல்லாதவர்களிடத்திலே அது ஒப்படைக்கப்பட்டால், கொடுக்கப்பட்டால் நீ மறுமையினாலே எதிர்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பொதுவாக இந்த அமானிதத்தை பொறுத்தவரையில் எல்லாமே நாம் ஒருவரிடத்திலே ஒரு பொருளை கொடுக்கிறோம், நாளை தாருங்கள் என்று அவர், அது அவரிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள். ஒருவரோடு வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரத்தில் ஒப்பந்தம், இத்தனாம் தேதி உங்களிடத்தில் நான் இந்த பொருளை திருப்பி தந்து விடுவேன், இதற்குரிய பணத்தை திருப்பி தந்து விடுவேன், இதுவும் அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். ஆனால் பிற்காலத்தில் இந்த அமானிதங்கள் எல்லாம், இந்த வாக்குகள் எல்லாம் மீறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே 6497 இலக்கத்திலே வருகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த அமானிதம் காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து உயர்த்தப்படும். ஒருவர் தூங்குகின்ற பொழுது அந்த அமானிதம் அவருடைய உள்ளத்திலிருந்து உயர்த்தப்படும். காலையிலே கொஞ்சம் அமானிதம் குறைந்த நிலையில் தான் எழும்புவார். இப்படி அமானிதம் குறையும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களே சொல்கிறார்கள், நான் இன்று அதனை பார்க்கிறேன், அமானிதம் நன்றாக குறைந்து விட்டது. இன்றைக்கு நான் ஒரு சிலரைத்தான் நான் நம்புகிறேன், அவர்களோடு மட்டும்தான் நான் வியாபார தொடர்பை வைத்திருக்கிறேன், வேறு யாரோடும் வைப்பதில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், கடைசி காலத்திலே இந்த அமானிதம் முற்றாக நீக்கப்படும். எந்தளவென்றால், அமானிதம் உடையவர் யார், நம்பிக்கைக்குரியவர் யார் என்று மக்கள் தேடுவார், ஒருவரும் கிடைக்க மாட்டார். கடைசியில் ஒரு மனிதரை காட்டுவார்கள், இவர் நல்ல ஒரு நம்பிக்கைக்குரியவர், நல்ல ஒரு வீரம் மிக்கவர், நல்ல ஒரு விசுவாசி என்ற அடிப்படையிலே அவரை காட்டுவார்கள். போய் அவரிடத்திலே நடந்து அவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்து பார்த்தால் தான் விளங்கும், அவரிடத்திலும் ஒரு கடுகளவும் இந்த அமானிதம் இந்த நம்பிக்கை இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறான காலங்களும் நெருங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த அமானிதங்களிலேயே மிகவும் பெரிய ஒரு அமானிதம் இந்த பொறுப்புகள். இந்த பொறுப்புகளை பொறுத்தவரையில் மறுமை நாள் வருகின்ற பொழுது தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அதாவது ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அறிவியினர்களுடைய கையிலே அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அவர்களிடத்திலே கேட்டால் சரியான பதிலை கொடுக்க மாட்டார்கள், பிழையான தீர்ப்பை கொடுப்பார்கள். இவ்வாறான அமானித ஒரு மோசடி மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது காணப்படும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் வராது, மனிதர்களிலே ரொம்பவும் உயர்ந்த ஒரு இடத்திலே அறிவீனருக்கு பிறந்த அறிவீனன் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவு மடமையானவர்கள், சரியான முறையிலே மக்களுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தாதவர்கள், மார்க்க விஷயங்களை அறியாதவர்கள் இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டு அதனை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே 4036 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, சயாத்தி அலன்னாசி சனவாத்தும் ஹதாத்தும், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மோசடிகள் அதிகமாக காணப்படும். அதிலே யுசத்தகு ஃபீஹல் காதிப், யார் பொய் சொல்லுகிறாரோ அவர் உண்மையாளர் என்று உண்மைப்படுத்தப்படுவார். வயுகத்தபு ஃபீஹ சாதிக், அதே போன்று யார் உண்மையாளர் ஆக இருக்கிறாரோ அவர் பொய்யர் என்று சொல்லப்படுவார். வயுக்தமனு ஃபீஹல் காயில், அதிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்பிக்கையாளர்களாக கருதப்படுவார்கள். வயுகவ்வனு ஃபீஹல் அமீன், அந்த காலத்திலே நம்பிக்கையானவர்கள் மோசடிக்காரர்களாக சொல்லப்படுவார்கள். வயந்திக்கு ஃபீஹி ருவைபிலா, ருவைபிலாக்கள் பேசுவார்கள். கீல வமர் ருவைபிலா, ருவைபிலா என்றால் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அர் ரஜுலு தாஃபிஹு ஃபீ அம்ரில் ஆம்மா, அறிவியினர்கள், மடையர்கள், பொதுமக்களுடைய பொதுவான விஷயங்களிலே தலையிட்டு அதனை நிர்வகிக்கக்கூடியவர்களாக, அதற்கு கருத்து சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒட்டுமொத்தத்தில் இந்த அமானத், அமானிதம், மோசடி, இவைகள் அமானிதங்கள் இழக்கப்பட்டு, நம்பிக்கை இழக்கப்பட்டு, மோசடிகள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலம் மறுமையினால் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றன. அதே போல இந்த மறுமை நாளுடைய இன்னும் ஒரு அடையாளம், அந்நிய கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுவது. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரியில 7319 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா தஅஃது உம்மதி பிஅஃதில் குரூன் கப்லஹா, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய உம்மத்துக்கு முன்னால் வந்த அந்த உம்மத்துகளுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் பிடிக்கும் வரைக்கும், அதனையும் அவர்கள் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. எப்படி அவர்கள் பிடிப்பார்கள் என்றால், ஷிபிரன் விஷிபிரின், சான் சானாக அவர்கள் பிடிப்பார்கள், அவ்வளவு நுணுக்கமாக இருப்பார்கள். வதிரான் விதிராயின், முளம் முளமாக பிடிப்பார்கள். ஃபகீல யார் ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கஃபாரிஸ் ரோம், ரோம் பாரிஸ்களுடைய அந்த கலாச்சாரமா, இன்னொரு அறிவிப்பில் யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரமா என்று கேட்கப்பட்டது. கால் ஒமனின் இல்லா உலாயிக், அவர்கள் அல்லாமல் வேறு யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இதுவும் மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதாவது யூத கிறிஸ்தவர்களுடைய, இஸ்லாம் அல்லாத வேறு மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் மிக அணு அணுவாக, சான் சானாக, முளம் முளமாக அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டே செல்வார்கள். எந்தளவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே 3456 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஹத்தா லௌ ஸலக்கு ஜுஹுர் லப்பின் லஸலக்துமுஹு, அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் போய் தலையை போட்டாலும் நீங்களும் அதுவும் ஏதோ ஒரு நாகரீகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த உடும்பு பொந்துக்குள் தலையை போடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த அந்நிய கலாச்சாரங்கள், யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறைகள் இன்று முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மிக தெளிவாக பின்பற்றப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், மீலாது நபி. இது யாருடைய கலாச்சாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடினார்கள் அவர்களுக்கு பிறந்த நாள். சரி, குறைந்தபட்சம் எங்களுக்கு அது வழிமுறையே இல்லை, சஹாபாக்கள் கொண்டாடினார்களா? இல்லை. ஹிஜிரி 300 பிறகு அல்லது 400 பிறகு வந்தவர்கள் தான் அதனை உருவாக்கினார். அப்ப இன்று அந்த மீலாது நபி கொண்டாடப்படுகிறது. இது எதுக்கு போட்டி? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்து பிறப்பு. அதற்கு ஈக்குவலாக, அதற்கு நிகராக இந்த சமுதாயத்திலே உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. அதே போல பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள், வேறு மதங்களிலே உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு வருடமாக கவனித்து இத்தனாவது பிறந்த நாள், இத்தனாவது பிறந்த நாள், அதற்கு மெழுகுவர்த்தி குத்தி அதனை அதற்கு சில சம்பிரதாயங்களை செய்வார்கள். இப்ப இந்த நடைமுறை கூட இந்து முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடத்திலே காணப்படுகிறது. இதுவும் யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். எந்த அளவு இந்த யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மீலாது விழா எடுக்கின்ற பொழுது இந்த ஊதுபத்தி குத்தி, அதே போன்று மெழுகுவர்த்தி பத்தி, அதற்கு சுற்றி பாடல்களை படித்து, அந்த என்ன ஹாப்பி பர்த்டே டு யா ரசூலல்லாஹ் என்று நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற சமுதாயமும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார். இப்படி யூத கிறிஸ்தவர்களுடைய பல கலாச்சாரங்கள் திருமண விஷயங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவோ நடைமுறைகள் இஸ்லாத்திற்கு புறம்பான நடைமுறைகள் நடப்பதை பார்க்கிறோம். இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பரவலாக முடிவெற்றுகின்ற விஷயத்திலிருந்து, தாடியை ஒவ்வொரு கோணங்களிலே வடிவமைப்பதிலிருந்து இந்த கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் கடைசி காலம் மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்குரிய ஒரு சில அடையாளங்களாக இருக்கின்றன. இன்னும் சில அடையாளங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களிலே நாங்கள் அதனை பார்த்துக் கொள்ளலாம். இல்யாஸ் மூலவி எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொன்னார். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك